வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்று பேரிடர் மேலாண்மையில் பெண்களின் பங்களிப்பு குறித்து நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் தேவகி அவர்கள். வாங்க, அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் அம்மா. பேரிடர் என்றால் என்ன, என்னென்ன பேரிடர்கள் உள்ளன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க.
அன்பார்ந்த சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயற்கை அதன் வலிமையை சீற்றத்தினை மிகப்பெரிய அழிவின் மூலம் காட்டுவதையே பேரிடர் என்கிறோம். சுனாமியை ஒரு பேரிடர் என கூறலாம். 2004 நடந்த சுனாமி பற்றி அனைவருக்கும் தெரியும். புயல் கூட ஒரு பேரிடர் தான். கஜா புயல், தானே புயல், ஒக்கி புயல் போன்றவை அதற்கு எடுத்துக்காட்டாகும். இதேபோல் நிலநடுக்கம், பூகம்பம், நிலச்சரிவு, வறட்சி ஆகிய இயற்கை சீற்றங்களினால் ஏற்படும் பாதிப்புகளும் பேரிடர் தான். இத்தகைய பாதிப்புகள் குறைவாகவும் இருக்கலாம், கட்டுக்கடங்காமலும் இருக்கலாம். இவ்வாறு பேரிடர் ஏற்படும் போது மத்திய அரசினால் ஏற்படுத்தப்பட்ட தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் பெரிதும் உதவுகிறது. கோவையை பொறுத்தவரை பூகம்பம் மிக முக்கியமான பேரிடர் ஆகும். பூகம்பம் ஏற்படும் பகுதிகளை நில அதிர்வு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவை பொதுவாக 4 மண்டலமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் கோவை 3வது இடத்தில் உள்ளது. 2, 3, 4, 5 என நில அதிர்வு மண்டலங்கள் உள்ளன. இதில் 5 என்றால் அதிக பாதிப்பு ஏற்படும் மண்டலங்களாகும், 2 என்றால் குறைவான பாதிப்பு ஏற்படும் மண்டலங்களாகும். கோவை 3வது இடத்தில் உள்ளது. கிட்டத்தட்ட 100 வார்டுகளில் 72 வார்டுகள் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக அறியப்பட்டுள்ளது. இதை உணர்ந்துதான் April 5, 2019 தேசிய பேரிடர் அபாய குறைப்பு படை மற்றும் தீயணைப்பு துறை, ஹோம்கார்டு எனப்படும் வீட்டு காவலர்கள், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மாணவர்கள் ஆகியோர் ஒன்றாக இணைந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பூகம்ப பேரிடர் மீட்பு பயிற்சி மேற்கொண்டனர்.
சரிங்கம்மா, பேரிடர் என்பதை பற்றி விரிவாக சொன்னீங்க. அடுத்து பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்றால் என்ன, எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, யாரெல்லாம் இதில் உள்ளார்கள் என்பதை பற்றி விரிவாக சொல்லுங்கம்மா.
பேரிடர் ஏற்படுவதற்கு முன் அபாய நிலைகளை தவிர்ப்பதற்காக எடுக்கப்படும் ஒழுங்கு நடவடிக்கையே பேரிடர் மேலாண்மை ஆகும். எல்லா பேரிழிவுகளையும் சமாளிக்க உருவாக்கப்பட்ட இந்த ஆணையம் எவ்வாறு உருவானது என்றால், 1999 பேரிடர் மேலாண்மையை தேசிய முன்னுரிமையாக அங்கீகரித்து ஒரு உயர்மட்ட குழுவினை மத்திய அரசாங்கம் அமைத்தது. 2001 குஜராத் பூகம்பத்திற்கு பிறகுதான் பேரிடர் மேலாண்மை குறித்த திட்டமிடல், தடுப்பு வழிமுறைகள் ஆகியவற்றை ஆராய ஒரு தேசிய குழு அமைக்கப்பட்டது. 2004 இந்திய பெருங்கடல் சுனாமியினால் ஏற்பட்ட உயிர் சேதங்களையும் பாதிப்புகளையும் பார்த்த பின்புதான் பேரிடர் மேலாண்மையின் அவசியத்தை உணர்ந்து 2005 இது ஒரு சட்டமாக கொண்டு வரப்பட்டது. இதன்படியே தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் இயங்குகிறது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் நாடு முழுவதும் 10 இராணுவ பட்டாலியன்களை நிறுவியுள்ளது. இவை எப்போதும் தயார் நிலையில் இருக்கும். இதன் கீழ் பல பிரிவுகள் உள்ளன. அனைத்து மாநிலங்களிலும் இவை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றாலும் 7 மாநிலங்களில்தான் இது முழுமையடைந்துள்ளது. இதில் தமிழகமும் ஒன்று. 10 இராணுவ பட்டாலியன்களில் 1 அரக்கோணத்தில் உள்ளது.
சரிங்கம்மா, இப்போ ஆணையத்திற்கான நிதி எங்கிருந்து பெறப்படுகிறது?
ஆணையத்திற்கான நிதி உலக வங்கி மற்றும் உலகளாவிய பேரிடர் பேரழிவு இடர்குறைப்பு மற்றும் மீட்பு குழுமத்தின் நிதி, பான் மசாலா சிகரெட் புகையிலின விற்பனையில் வரும் வரியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம், தனிநபர் மற்றும் பொது நிறுவனங்கள் ஆகியோரால் வழங்கப்படுவது, இவற்றுடன் ஒவ்வொரு நிதியாண்டிலும் ஒரு பெரும் தொகையை இதற்கென மத்திய அரசு ஒதுக்குகிறது. இவை அனைத்தும் சேர்ந்துதான் ஆணையத்திற்கான நிதி.
சரிங்கம்மா, இப்ப ஆணையத்திற்கான நிதி பற்றி நல்ல தெளிவாக சொன்னீர்கள். அடுத்து பேரிடரின் போது யாரெல்லாம் பங்கேற்கலாம், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க.
பேரிடரின் போது பங்கேற்பவர்கள் இந்திய இராணுவம், தேசிய பேரிடர் அபாய குறைப்பு படை, நிவாரண பணியாளர்கள், உற்சாகமான தன்னார்வ தொண்டர்கள் என அனைவரும் பங்கேற்கின்றனர்.
அடுத்து அம்மா, பேரிடரின் போது பெண்களின் பாதிப்பு பற்றி குறிப்பிடுவது தற்போது ஏன் அதிகரித்து கொண்டே வருகிறது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க.
ஏன் பெண்களின் பாதிப்பு பற்றி அதிகம் குறிப்பிடுகிறார்கள் என்றால், பேரிடரின் போது அதிகம் பாதிக்கப்படுவது பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், கர்ப்பிணி பெண்கள் ஆகியோர்கள்தான். பாதிக்கப்படுவதும் ஆதரவு தேடுவதும் குறிப்பாக பெண்கள்தான். எடுத்துக்காட்டாக 2004 சுனாமியின் போது உயிரிழந்த ஆண்கள் 1883, ஆனால் பெண்கள் 2406. இதிலும் மீன பெண்கள் அதிகம். ஏனெனில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று வரும் சமயங்களில் மீனவ பெண்கள் காத்திருப்பது வழக்கம். அவ்வாறு காத்திருந்த பல பெண்கள் மாயமாகிவிட்டார்கள். சிலர் குழந்தைகளை காப்பாற்ற சென்று உயிர் விட்டார்கள். சில பாரம்பரிய தடைகள் அவர்களை கரையிலேயே தங்க வைத்து உயிரிழக்க வைத்துவிட்டது. ஆச்சரியம் என்னவெனில், மீனவ பெண்கள் பலருக்கு நீச்சல் தெரியவில்லை. கணவர், குழந்தைகள் உடல்களை பார்க்க முடியாத, விரும்பாத பெண்கள் பலர் இருந்தனர். இவர்கள் இரவில் தூக்கம் இல்லாமலும் சாப்பிடாமலும் பேசாமலும் இருப்பது என பெண்கள் அடைந்த துயரங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம்.
சரிங்கம்மா, பேரிடரின் போது பெண்களின் பாதிப்பு குறித்து நன்றாக சொன்னீங்க. அடுத்து பெண்கள் பாதிக்கப்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
பெண்கள் பொதுவாக விவசாய மற்றும் முறைசாரா துறைகளில் அதிகம் வேலை செய்வதால் பாதிப்பு ஏற்படும் போது வேலை இழக்க நேரிடுகிறது. கட்டமைப்பு முறிவு, இடப்பெயர்ச்சி, சமுதாய ஆதரவை இழப்பது, தனிமைப்படுதல், குடும்ப ஆதரவை இழப்பது, வாழ்வாதார இழப்பு, இப்படி என அடுக்கிக் கொண்டே போகலாம். பேரழிவுக்கு பின் பெண் மிகப்பெரிய மனச்சோர்வுக்கு ஆளாகிறாள். பொதுவாக இடர்காலங்களில் தன்னை பற்றி கவலைப்படாமல் குழந்தைகளை கவனித்தல், குடும்ப உறுப்பினர்களுக்கு உணவளித்தல் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தும் போது வேலை பழுவும் மனச்சோர்வும் மன அழுத்தத்தையும் அடைகிறார்கள். ஆனாலும் பெண்களுக்கே உரித்தான சில உணர்திறன்கள் பேரிடர் குறைப்பில் குறிப்பிடத்தக்க பங்களிக்க முடியும். ஆனால் பெரும்பாலும் அவர்களின் ஆற்றல் கவனிக்கப்படாமலே உள்ளது.
சரிங்கம்மா, பெண்கள் பாதிக்கப்படுவதற்கான காரணங்களை பற்றி நன்றாக சொன்னீங்க. அதில் பெண்களினோட ஆற்றல் ஏன் கவனிக்கப்படாமல் போகிறது என்று எண்ணுகிறீர்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
எடுத்துக்காட்டாக, ஹோண்டுராவில் 1998 ஏற்பட்ட மிச் சூறாவளியின் போது எந்த ஒரு உயிரிழப்பும் லா மஷிகா சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏற்பட்டதாக பதிவு செய்யப்படவில்லை. இதில் அச்சமூக பெண்கள்தான் மிகப்பெரிய பங்கு வகித்ததாக கூறப்படுகிறது. மேலும் சுயம் கிஷன் பிரயோகின் SSP என்ற தன்னார்வ தொண்டு நிறுவன பெண்கள் ஆற்றிய பங்கு பேரிடர் காலங்களில் அசாத்தியமானது. இந்த அமைப்பானது மகாராஷ்டிராவில் மராத்வாடா பிராந்தியத்தில் 6 உள்ளூராட்சி அதிகாரிகளுடன் இணைந்து கல்வி, சுகாதாரம், கட்டுமானம் போன்றவற்றில் பெண்கள் குழுக்கள் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களை ஒருங்கிணைத்து வெற்றி கண்டு முன் உதாரணமாக செயல்பட்டனர். லாத்தூர் பூகம்பம், பூஜ் பூகம்பம் ஆகியவற்றில் இவர்கள் ஆற்றிய பணிகள் இந்திய பெண்களின் திறன்களை உலகிற்கு காட்டியது. குறைவான கல்வியறிவு, பொதுத்துறைகளில் அவர்களின் அனுபவமின்மை ஆகியவற்றால் அவசரகால நடவடிக்கைகளில் பங்களிப்பு வழிமுறைகளில் ஈடுபடுவது பெண்களுக்கு கடினமாக இருந்தது முன்பொரு காலத்தில். ஆனால் தற்போது நிலைமை வெகுவாக மாறியுள்ளது. எனவே நிவாரணப் பணிகளில் பேரிடர் மேலாண்மையில் பெண்களின் பங்கை அதிகரிக்க வேண்டும்.
அடுத்ததாமா, பேரிடர் மேலாண்மையில் பெண்களின் பங்களிப்பை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை?
பெண்களின் பங்களிப்பை தீர்மானிக்கும் காரணிகள் பல இருக்கின்றன. அவற்றுள் ஆணாதிக்க கலாச்சாரம், மத நம்பிக்கைகள், குடும்பத்தின் கட்டமைப்பு, வீட்டு வேலை சுமை, கல்வி நிலை ஆகியவற்றை குறிப்பாக சொல்லலாம். பொது ஈடுபாடு மற்றும் முடிவெடுப்பதில் பெண்களின் பங்கை மத நம்பிக்கைகள் பாதிக்கின்றன. சில சமூகங்களில் பெண்களின் செயல்பாடுகள் கலாச்சார கட்டுப்பாடுகளுடன் இணைந்திருக்கின்றன. வளரும் நாடுகளில் மூத்த ஆண்கள் பலர் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கும்போது சுதந்திரமாக முடிவெடுப்பதில் பெண்களின் நிலை பாதிக்கப்படுகிறது. பாரம்பரிய சமூகங்கள் பெண்களின் பங்கு குடும்ப வேலைகளில் மட்டுமே ஈடுபட வேண்டும் என எதிர்பார்க்கின்றன. கல்வி அறிவு குறைவான பெண்கள் பொது பணிகளில் ஈடுபடுவதை கூச்சமாக கொள்கின்றனர். இதுபோன்ற காரணிகளால் பேரிடர் மேலாண்மையில் பெண்களின் பங்கு குறைவாகவே உள்ளது.
சரிங்கம்மா, இப்ப பெண்களை நிவாரண பணிகளில் ஈடுபடுத்துவதனால என்ன நன்மை அடைகிறார்கள்?
பெண்களின் பாரம்பரிய அறிவுத்திறன் இயற்கை வளங்களை நிர்வகிக்க உதவும். பேரிடர் கால இடப்பெயர்ச்சியின் போது பாதுகாப்பான கழிப்பறைகள், தூங்குமிடம், உடைமாற்றுமிடம், குளிக்க தனி பகுதிகள் வழங்குவது, கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்வது, மாதவிடாய் சமயங்களில் தேவைப்படும் சுகாதார நாப்கின்கள் வழங்குவது, காயமடைந்த நோயற்றவர்களுக்கு பொறுமையுடன் உதவுவது, சமுதாய உணவு தயாரிப்பது, இடம்பெயர்ந்த குழந்தைகளை பாதுகாப்பது போன்ற அனைத்திலும் பெண்கள் திறம்பட செயல்படலாம். துரதிருஷ்டவசமாக ஆரம்பகட்ட மீட்பு நடவடிக்கை பின் அகதி முகாம்களை நிர்வகித்தல், உணவு விநியோகத்தில் ஆகியவற்றிலும் பெருப்பங்களிக்க முடியும். குடும்ப தலைவர்களை இழந்த பெண்களுக்கு இழப்பீடு பெற்று தருவதில் உதவுவது போன்ற பல பணிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம்.
அடுத்ததாம்மா, பேரிடர் மேலாண்மையில் மகளிர் பங்கேற்றதற்கு ஏதாவது உண்மை சம்பவங்கள் உள்ளதா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
பல சம்பவங்களை குறிப்பிட முடியும். எடுத்துக்காட்டாக விழுப்புரம் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பருவமழையின் இரண்டாம் பாகத்தில் கனமழை பெய்யும் போது தென்பண்ணை நதி மற்றும் அதன் சிறிய துணை நதியான மலட்டாரும் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடும். இந்த சூழ்நிலையில் நன்கு தேர்ச்சி பெற்ற கிராமப்புற பெண்கள் குழு மழைக்கு முன்னதாகவே திட்டமிட்டு பாதிப்பிற்கு உள்ளாகும் சமூகங்களை ஆபத்திலிருந்து காப்பதில் பணியாற்றி வருகின்றனர். இப்பெண்கள் நீச்சல் மற்றும் மீட்பு முறைகளில் கற்றுத் தேர்ந்தவர்கள். மேலும் இக்குழுக்கள் மற்றவர்களுக்கும் பயிற்சி அளிக்கின்றனர். பேரிடரின் போது மனித மற்றும் பொருள் சேதத்தை குறைக்கும் உத்திகளையும் சமுதாயத்திற்கு பயிற்றுவிக்கின்றனர். இத்துடன் 2011 தானே சூறாவளி தமிழ்நாடு கடற்கரையை தாக்கிய போது ஏராளமான மகளிர் சுய உதவி குழுக்கள் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டனர். இதற்கான பயிற்சிகள் அளிப்பதற்கென்று கடலூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் உள்ள பெண்களுக்கென்றே பெண்கள் மட்டுமே உள்ளடக்கிய இரண்டு மகளிர் கூட்டமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன.
சரிங்கம்மா, இப்போ பேரிடர் மேலாண்மையில் பெண்கள் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தெரிந்து கொள்ள வேண்டும்?
பெண்கள் மாற்றத்திற்கான முக்கிய முகவர்கள். அறிவியல் முன்னேற்றத்தின் காரணமாக பேரிடர் முன்னறிவிப்புகள் தற்போது சாத்தியமாக உள்ளது. பெண்கள் முதலில் பேரிடர் சமயங்களில் ஏற்படுத்தப்படும் எச்சரிக்கைகளை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்கால சந்ததி வளர்ப்பில் பெரும் பங்காற்றும் அவர்களால் குழந்தைகளுக்கு இவற்றை கற்றுத்தரவும் முடியும். இந்தியாவில் கிட்டத்தட்ட 59% பகுதிகள் பேரிடரால் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. எனவே பேரிடரின் தன்மை, அதன் தீவிரம், தங்குமிடம், மத்திய மாநில அரசு உதவி எண்கள், பல்வேறு அமைப்புகள் ஆகியவற்றை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இவற்றினை குழந்தைகளுக்கு கற்றுத்தரவும் வேண்டும். ஆதார், ரேஷன், வங்கி புத்தகம், சான்றிதழ்கள், சொத்து பத்திரம் போன்ற அடையாளங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் வேண்டும். குழந்தைகளுக்கு கற்றுத்தரவும் வேண்டும். சமையல் எரிவாயு, மின்சார இணைப்பு ஆகியவற்றை உடனடியாக துண்டிக்க தெரிய வேண்டும். உணவுப் பொருள், எரிபொருள், குடிநீர், மருந்துகள் ஆகியவற்றை சேகரித்து வைத்திருக்க வேண்டும். பெண்கள் குறிப்பாக வதந்திகளை நம்பாமல் உறுதி செய்ய தெரிந்திருக்க வேண்டும். உலக நாடுகளில் ஜப்பான் தான் இயற்கை பேரிடரால் அதிகம் பாதிப்புக்கு உள்ளான நாடாகும். ஆனால் இறப்பு எண்ணிக்கையை பார்த்தால் மிக மிக குறைவு. ஏன் தெரியுமா? சிறு குழந்தை முதலே பேரிடர் காலங்களில் எவ்வாறு தற்காத்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. எனவே வருங்கால சந்ததி வளர்ப்பதில் பெரும்பங்கு வகிக்கும் பெண்கள் மிகப்பெரிய பொறுப்புடன் இதனை செயலாற்ற வேண்டும். அரசு நிவாரண முயற்சிகளுக்கான பிரதான இலக்காக பெண்கள் பார்க்கப்பட வேண்டும். 13 உலக பேரிடர் நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிரான நாம் மிகப்பெரிய பொறுப்புடன் செயலாற்றுவோம், வெற்றி காண்போம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை பேரிடர் மேலாண்மை பற்றியும், பேரிடர் மேலாண்மையின் தலைவர்களை பற்றியும், பேரிடர் மேலாண்மையில் நிதி எவ்வாறு பெறப்படுகிறது என்பதை பற்றியும், பேரிடர் மேலாண்மையில் பெண்களின் பங்களிப்பு பற்றியும் தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம்.